அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சும் ஆளச் சொல்லித்தா.
விவிலியம் காலமெல்லாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 20.
எனதருமை அன்புள்ளங்களே, ஓய்வு நாளன்று தொழுகை கூடம் ஒன்றில் வலதுகை சூம்பிய ஒருவரை இயேசு குணமாக்கிய புதுமையை சென்ற வார விவிலியத் தேடலில் சிந்தித்தோம். இயேசு அந்த நன்மையை செய்தபோது அதை பார்த்த மறைநூல் வல்லுநரும் பரிசேயரும் இயேசுவின் மீது கோப வெறி கொண்டதாக லூக்கா நற்செய்தியில் வாசித்தோம். சென்ற வார விவிலியத் தேடலின் இறுதி வரிகளை மீண்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன்.
ஒரு மனிதர் நல்லது செய்யும் போது மாலையிட்டு மரியாதை செய்வதற்கு பதிலாக கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்றார்களே, இவர்களெல்லாம் மனிதர்கள்தானா? தயவு செய்து உடனே நீதி இருக்கையில் அமர்ந்து தீர்ப்பை வாசித்துவிட வேண்டாம். வழக்கு என்று வரும்போது இரு பக்கங்கள் உண்டல்லவா? இயேசுவின் பக்கம் நியாயம் இருப்பது வெட்ட வெளிச்சம். ஆனால் அவருக்கு எதிர்பக்கம் இருப்பவர்களுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே. அடுத்த விவிலியத் தேடலில் மறைநூல் அறிஞர் பரிசேயர் இவர்கள் பக்கமிருந்து ஓய்வு நாள் பற்றிய எண்ணங்களை அறிய முயல்வோம்
என்று சென்ற விவிலியத் தேடலை நிறைவு செய்தோம். இன்று அன்புள்ளங்களே, பரிசேயர்களின் பக்கம் நம் எண்ணங்களை திருப்புகின்றோம். பரிசேயர்களின் பக்கம்தான் என்ன? ஏசு குணமளிக்கிறார், போதிக்கிறார் என்பதெல்லாம் பரிசேயர் மறைநூல் அறிஞர்களுக்கு பிரச்சினை அல்ல. ஒருவேளை இயேசுவின் புகழ் வெகு வேகமாக பரவி வந்ததால் கொஞ்சம் பொறாமை இருந்திருக்கும். அவர்களது பெரிய பிரச்சனையே இயேசு சட்டத்திட்டங்களை சம்பிரதாயங்களை மீறுவதுதான். காலம் காலமாக போற்றி பாதுகாத்து வந்த சம்பிரதாயங்களை மீறுவது மட்டுமல்லாது, அந்த சம்பிரதாயங்களுக்கு மாற்றுப்பாடங்களை இயேசு சொல்லித் தருவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களது கோபத்தையோ அதன் நியாய அநியாயத்தையோ புரிந்து கொள்வதற்கு முன்னால் அவர்கள் யார் என்று புரிந்து கொள்வதற்கு முயல்வோம். அன்பு நெஞ்சங்களே, யூதர்கள் மத்தியில் மதம் மற்றும் கோவில் தொடர்பான அனைத்து பணிகளிலும் ஈடுபட்டவர்கள் பரிசேயர், சதுசேயர் மற்றும் மறைநூல் அறிஞர். இக்குழுவிலிருந்து பரிசேயர்களை பற்றி மட்டும் இன்று அறிந்து கொள்ள முயல்வோம்.
அன்பு இதயங்களே, பரிசேயர்கள் என்றதும் நம் மனதில் வில்லன்களைப் போன்ற உருவங்கள் நிழலாடலாம். வெளிவேடக்காரர்கள் என்று இயேசு இவர்களைச் சாடியது நம்முள் இத்தகைய உருவத்தை பதித்திருக்கலாம். பரிசேயர்கள் அனைவருக்கும் இந்த முத்திரையை குத்தி ஒதுக்கிவிட வேண்டாம். பரிசேயர்கள் அடிப்படையில் நல்லவர்கள். கடவுளின் கட்டளைகளையும் மோசே தந்த வழிமுறைகளையும் மிக நுணுக்கமாக துல்லியமாக கடைபிடித்தவர்கள். மக்களும் அதை கடைபிடிக்க வேண்டும் என ஆர்வம் கொண்டவர்கள். அவர்களை பொறுத்தவரை கடவுள், அவரது ஆலயம், அவரது கட்டளைகள், தலைமுறை தலைமுறையாய் கடைபிடிக்கப்பட்ட சாத்திரங்கள், சம்பிரதாயங்கள், இவை அனைத்தும் முக்கியமானவை, எள்ளளவும் தவறாமல் பிசகாமல் வாழ்வில் கடைபிடிக்கப்பட வேண்டியவை. எனவே கட்டளைகள், விதிமுறைகள், சடங்குகள், சாத்திரங்கள், இவையே அவர்களது வாழ்வாக மாறிவிட்டன.
அன்பு நெஞ்சங்களே, இறைவன் தந்த கட்டளைகளிலேயே மிக முக்கியமென அவர்கள் கருதி வந்தது ஓய்வு நாள் கட்டளை. இதை பற்றி விடுதலை பயண நூல் இவ்வாறு கூறுகின்றது.
விடுதலை பயணம் நூல் பிரிவு 20. கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7 நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும், உன் அடிமையும் அடிமை பெண்ணும், உன் கால்நடைகளும், உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7 நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார்.
ஏழை எந்தன் உள்ளம் நீவா, எங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா, வாழ்வின்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வின்னும் பாடம் கற்றுத்தா.
அன்பு நெஞ்சங்களே, ஓய்வு நாளை பற்றி மோசே தெளிவாக கூறியுள்ள இந்த கட்டளையை மீறும் பலரை பார்த்து பரிசேயர்கள் கோபமுற்றனர். ஓய்வு நாள் என்றால் என்ன, அன்று செய்யக்கூடிய செய்யக்கூடாத வேலைகள் எவை என்று மக்களுக்கு பல விளக்கங்கள் தந்தனர். நாளடைவில் இந்த விளக்கங்களே சட்டதிட்டங்களாக மாறின. ஓய்வு நாளில் சமைக்கக்கூடாது, பொருள்களை சேகரிக்கக்கூடாது, எதையாவது கை தவறி கீழே போட்டுவிட்டால் குனிந்து எடுக்கக்கூடாது, பயணம் செய்யக்கூடாது, பாரம் சுமக்கக்கூடாது என்று இப்படி கூடாது என்ற அந்த பட்டியல் மிக நீளமானது.
ஓய்வு நாள் குறித்த விளக்கங்களில் பரிசேயர், சதுசேயர், மறைநூல் வல்லுநர் இவர்களுக்கிடையே பற்பல சர்ச்சைகள் எழுந்தன. எடுத்துக்காட்டாக, ஓய்வு நாளில் எவ்வளவு பாரம் சுமக்கலாம் என்ற கேள்விக்கு காரசாரமான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதேபோல், எவ்வளவு தூரம் நடக்கலாம், எவ்வளவு உண்ணலாம் குடிக்கலாம் என்று மிகவும் நுணுக்கமான விதிமுறைகள் பல விதிக்கப்பட்டன. மோசே வழியாக இறைவன் கொடுத்த ஓய்வு நாள் பற்றிய கட்டளையை சுற்றி அடுக்கி வைக்கப்பட்ட இந்த விளக்கங்கள் அந்த அடிப்படை கட்டளையையே மறைத்துவிட்டது.
அன்பு இதயங்களே, கட்டளைகளை மறைக்கும் அளவுக்கு குவிக்கப்பட்ட விளக்கங்களை புரிந்து கொள்ள திருநாட்களில் ஊர்வலத்தில் இறைவன் அல்லது புனிதர்களின் திருவுருவை தேரில் ஏற்றிச் செல்லும் நிகழ்வை நாம் எண்ணி பார்க்கலாம். அந்த தேரை பூக்களாலும் கண்ணை பறிக்கும் விளக்குகளாலும் அலங்காரம் செய்வோம். பல சமயம் அந்த விளக்குகளும் பூக்களும் அந்த திரு உருவத்தையே மறைத்துவிடும். சில வேளைகளில் இந்த அலங்காரங்களை செய்தவர்கள் அல்லது நிதியுதவி செய்தவர்கள் ஆகியோரின் பெயர்கள் தேரில் பெரிதாக எழுதப்படும். அதேபோல்தான் இதுவும். இறைவன் தந்த ஓய்வு நாள் கட்டளையை விட அதற்கு சொல்லப்பட்ட விளக்கங்களும் அந்த விளக்கங்களை தந்தவர்களும் முக்கியமாகி போனதால் கடவுள் தந்த ஓய்வு நாள் கட்டளைகளின் உண்மை பொருளை பரிசேயர்கள் மறந்துவிட்டனர். அவ்வண்ணமே மக்களுக்கும் சொல்லித் தந்தனர். இதைத்தான் இயேசு கடுமையாக எதிர்த்தார்.
வாழ்வினும் பாடம்
அன்புள்ளங்களே, பரிசேயர்களின் படிப்பினைகளை இயேசு எதிர்த்ததற்கு மற்றொரு காரணம் கடவுளை விட சட்ட திட்டங்களுக்கு அவர்கள் தந்த அளவு கடந்த மதிப்பு. மனிதர்களோ அவர்கள் வாழ்வோ பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, சட்டங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமென அவர்கள் சொன்னது மதியற்ற செயல். இதை இயேசு உணர்ந்திருந்தார், பரிசேயரை உணர வைக்க முயன்றார்.
அன்பு இதயங்களே, தேவைக்கும் அதிகமாக சட்டங்களுக்கு, சாத்திர சம்பிரதாயங்களுக்கு முதலிடம் தருவதால் நாம் எப்படி சிறைபடுவோம் என்பதை கூறும் ஒரு கதை இது.
துறவிகள் மடம் ஒன்றில் அனைவரும் பூஜைக்கு அமர்ந்தனர். அந்த மடத்திற்கு புதிதாக வந்து சேர்ந்த ஒரு பூனை பூஜை நேரத்தில் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. எனவே பூஜை நேரத்தில் அந்த பூனையை ஒரு தூணில் கட்டி வைக்கச் சொன்னார் பெரிய குரு. இப்படி சில நாட்கள் பூனை கட்டப்பட்டது, பூஜை நடந்தது. ஒரு மாதம் கழித்து பூஜை ஆரம்பிக்கப் போகும் நேரத்தில் பூனையை காணவில்லை. சீடர்கள் மடமெங்கும் தேடி பூனையை கண்டுபிடித்து கொண்டு வந்து தூணில் கட்டி வைத்துவிட்டு பூஜையை ஆரம்பித்தனர். பூனை இல்லாமல் பூஜை இல்லை என்ற சூழல் உருவாக ஆரம்பித்தது. சில ஆண்டுகள் கழித்து அந்த பூனை இறந்தது. கதை இதோடு முடிந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், ஆனால் இல்லை. இறந்த பூனையைப் போல் இன்னொரு பூனையை வாங்கி வர அல்லது தேடி கண்டுபிடிக்க சீடர்கள் புறப்பட்டுச் சென்றனர். தீவிர முயற்சிகள் எடுத்து பூனையை கண்டுபிடித்தனர் சீடர்கள். அதை மடத்திற்கு கொண்டு வந்து முந்தைய பூனை கட்டப்பட்ட அதே தூணில் கட்டி பின்னர் பூஜைக்கு அமர்ந்தனர்.
அன்பு இதயங்களே, பூஜைக்கு தடையாக இருந்ததால் கட்டப்பட்ட பூனை பூஜைக்கு மிக முக்கியமாக தேவைப்பட்டது. பூனை இல்லாமல் பூஜை இல்லை என்ற சூழ்நிலை உருவானது. பூனையா பூஜையா என்ற விவாதம் எழுந்தால் பூஜையை விட பூனை முக்கியம் என்ற முடிவு எடுக்கப்படும். பூஜைகளை மறக்க செய்யும் அளவுக்கு பூனைகளை தொழுவது ஆபத்து என்பதை இயேசு சொல்லி பார்த்தார். பூனையை மறந்துவிட்டு பூஜையில் கவனம் செலுத்துங்கள் என்று இயேசு வலியுறுத்தி கூறினார். தான் சொன்னதை செயலிலும் காட்டினார்.
அன்பு நெஞ்சங்களே, கடவுள் தந்த ஓய்வு நாள் மனிதருக்கு நலம் தரும் வழிகளை சொல்லித்தர ஏற்படுத்தப்பட்டது. எப்போதும் வேலை வேலை என்று அலைய வேண்டாம். அதனால் உடல் நலம், மனநலம், குடும்ப நலம் எல்லாம் கெடும். வேலை, சம்பாதிக்கும் பணம் இவற்றை விட இன்னும் மேலான விழுமியங்கள் வாழ்க்கையில் உள்ளன. இந்த மேலானவற்றை தேடி கண்டுபிடிக்க வேலையை விட்டு வெளியே வாருங்கள், ஓய்விடுங்கள். இறைவனை, பிறரை, குடும்பத்தை நினைத்துப் பார்க்க ஓய்வு நாள் தேவை.
இதுதான் ஓய்வு நாளைப் பற்றி இறைவன் சொல்லித்தர விரும்பிய முக்கிய பாடம். ஆனால் அன்புள்ளங்களே, ஓய்வு நாளைப் பற்றி சொன்ன கடவுளையே மறந்துவிட்டு ஓய்வு நாளை வழிபட ஆரம்பித்த பரிசேயர்கள் மனிதரின் தேவைகள், நலக்குறைவு இவற்றிற்கும் மேலாக ஓய்வு நாளை வழிபட ஆரம்பித்தது இயேசுவை அதிகமாக பாதித்திருக்க வேண்டும். எனவேதான் அவர் ஓய்வு நாள் விதிகளை மீறினார். அதுவும் தொழுகை கூடத்தில் ஓய்வு நாள் விதிகளை மீறி மனிதர்களுக்கு நலம் அளித்தார். அன்பு இதயங்களே, சட்டங்கள், சாத்திர சம்பிரதாயங்கள் ஏன் பலிகளையும் விட இறைவன் இரக்கத்தை விரும்புகின்றார் என்று இறைவாக்கினர் ஓசேயா கூறிய வார்த்தைகளை இயேசு மீண்டும் மக்களுக்கும் மத தலைவர்களுக்கும் நினைவுறுத்தும் வண்ணம் நடந்து கொண்டது இந்த புதுமையில் வெளியாகியுள்ளது. பலியை விட இரக்கம் நிறைந்த மனமே சிறந்தது என்பதை உணர்வதற்கு இரக்கத்தின் யூபிலி நமக்கு மீண்டும் ஓர் அழைப்பை விடுக்கின்றது.
இறைவாக்கினர் ஓசேயா நூல் பிரிவு 6. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரி பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன்.
தாய் போல என்னை தாராட்டு பாடி சேயாக நீயும் சீராட்டினாய். நீர் தேடி செல்லும் மான் போல நானும் உன் பாதம் சேர வழிகாட்டினாய். நீ இல்லை
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.